தேடல். அன்பர்களே, திருப்பாடல் 31 எழுதி வழங்குபவர் அருள் திரு டொமினிக் வின்சென்ட், கார்மேல் துறவு சபை.
அது ஒரு தொழுநோயாளர் இல்லம். காலை நேரம் அனைவரும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் சமைக்க உதவியாக காய் வெட்டி கொண்டிருந்தார்கள், சிலர் விறகு வெட்டி கொண்டிருந்தார்கள், சிலர் பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது என ஆளுக்கு ஒரு வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒருவர் கைகளில் இரத்தம் சொட்ட சொட்ட அங்கு அவர்களுக்காக பணி செய்கின்ற அருட்சகோதரியிடம் வந்து நின்றார். எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டபோது, காய் வெட்டி கொண்டிருந்த போது விரல்களையும் வெட்டுகிறேன் என்ற உணர்வு இல்லாமல் வெட்டிவிட்டேன், இரத்தம் சுட்டுகின்ற போதுதான் விரல்களை வெட்டிவிட்டேன் என்று உணர்ந்தேன் என்று சொன்னார். உடனே அந்த சகோதரி அவருக்கு தேவையான மருத்துவத்தை செய்து அனுப்பி வைத்தார்கள். அடுத்த 2 இன்னொருவர் கால் விரல்களில் இரத்தம் சொட்ட சொட்ட வந்து நின்றார். எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டபோது, விறகு வெட்டிய போது விரல்களை வெட்டுகிறோம் என்ற உணர்வு இல்லாமல் வெட்டிவிட்டேன், கால்களில் இரத்தத்தை பார்த்தபோதுதான் உணர்ந்தேன், விரல்களை வெட்டிவிட்டேன் என்றார். உடனே அந்த சகோதரி அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளையெல்லாம் செய்துவிட்டு அருகிலே இருந்து சிற்றாலயத்திற்கு நுழைந்து, இறைவா, தொழு நோயாளிகளான இவர்களுக்கு உணர்வினைத்தா என்று ஜெபித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஜெபம். நம்மையும் அறியாமல் நமது மன அழுத்தங்களையும் வெளித்தள்ளி கொண்டு நமது உள்ளார்ந்த இயக்கங்களோடு இயல்பாக வெளிப்படுவதே ஜெபம். அப்படி ஒரு இயல்பான ஜெபம்தான் நாம் இன்று சிந்திக்கின்ற திருப்பாடல் 31. இந்த திருப்பாடல் நம் எல்லோருக்குமே நன்கு அறிமுகமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளியன்று இந்த திருப்பாடலைத்தான் நாம் நமது வழிபாட்டிலே பயன்படுத்துகின்றோம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்ற வார்த்தைகளை உள்ளடக்கிய திருப்பாடலைத்தான் நாம் இன்று சிந்திக்கின்றோம். அதுவும் புனித வாரத்தில் இருக்கின்ற நாம் இந்த திருப்பாடலை சிந்திப்பது சாலச் சிறந்தது எனவே நான் கருதுகிறேன்.
தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன்.
அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் ஆய்வாளர்கள் இந்த திருப்பாடலின் முதல் 8 இறை சொற்றொடர்களை தாவீதின் இறை நம்பிக்கை என்றும், 9-18 முடிய உள்ள இறை சொற்றொடர்களை இக்கட்டான நேரத்தில் ஜெபம் எனவும், 19-24 முடிய உள்ள இறை சொற்றொடர்களை இறை புகழ் எனவும் 3 பகுதிகளாக பிரிக்கின்றனர். இந்த திருப்பாடலை வாசித்து பார்க்கும்போது மனிதனுடைய சாதாரண மனநிலை அப்படியே வெளிப்படுகின்றது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளில் நொந்து போகிறான். சில சமயங்களில் பிரச்சனைகள் அவனை 4 பக்கமும் நெருக்குகின்ற போது என்ன செய்வதென்றே திக்கி திணறி போகிறான், அழுது புலம்புகின்றான். இதைத்தான் 9 மற்றும் 10 இறை சொற்றொடர்கள் இவ்வாறு சொல்லுகின்றன.
ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது. ஆம், என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது. துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது, என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன.
இவ்வாறான அவனுடைய கஷ்டங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் போதே இறைவன் தன் வாழ்வில் செய்த மாபெரும் காரியங்களை நினைத்து பார்க்கிறான். இறைவன் அவனை பல்வேறு இடர்களில் இருந்து காப்பாற்றியதை நினைவு கூறுகின்றான். திருப்பாடல் 31 இறை சொற்றொடர்கள் 21-22.
ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர்தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார். நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தீர்.
ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒரு போதும் வெக்கமடைய விடாதேயும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒரு போதும் வெக்கமடைய விடாதேயும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே, வாக்கு பிறழாத ஆண்டவரே, நீரென்னை மீட்டு அருளினீரே, நீரென்னை மீட்டு அருளினீரே.
இவ்வாறு இறை பராமரிப்பு செயல்களை அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய கஷ்டங்கள் அவனை அழுத்துகின்றன. உடனே அவனுடைய கஷ்டங்களை நினைவு கூறுகின்றான். இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பாடலில் லாஜிக் என்பதற்கு இடமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வழக்கமாக நாம் ஒரு கருத்தை கூறிய பிறகுதான் இன்னொரு கருத்தை கூறுவோம். அதாவது ஒன்று இரண்டு என்று வரிசையாக ஒவ்வொரு கருத்தாக அடுக்கிக் கொண்டே செல்வதுதான் நமது வழக்கம். ஆனால் இந்த திருப்பாடலில் முதல் பகுதியில் ஆசிரியர் இறைவன் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பற்றி பேசுகின்றார். ஆனால் இரண்டாம் பகுதியில்
உடைந்து போன மட்கலம் போல் ஆனேன், பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது
என்று சொல்லுகின்றார். அப்படியானால் முதற்பகுதியில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை என்ன ஆயிற்று என்றுதானே நினைக்க தூண்டும். எனவேதான் நான் சொன்னேன், இந்த திருப்பாடலில் லாஜிக் என்பதற்கே இடமில்லை என்று. மாறாக யதார்த்தமான மனதிற்கு மட்டுமே இடம் உண்டு. மொத்தத்தில் இந்த திருப்பாடல் எளிதான ஒரு ஜெபம். மிகப்பெரிய தத்துவங்களையும் இறையியலையும் உள்ளடக்கி அன்றாட யதார்த்த வாழ்விலிருந்து அந்நியப்பட்டு சிந்தித்து சொல்லுகின்றது ஜெபம் ஆகாது. மாறாக யதார்த்தமாக ஒரு குழந்தையைப் போன்று இயல்பாக தன் மனதில் இருப்பதை அப்படியே தன் தந்தையிடம் எடுத்துரைப்பதுதான் உண்மையான ஜெபம். புத்தகங்களிலிருந்து பல்வேறு ஜெபங்களை வாசிக்கின்றோம். அவை நமக்கு ஜெபம் செய்வதற்கு உதவி செய்கின்றன. அவை பொதுவான சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு எழுதப்பட்டன. நமது வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப நாம் தான் நமது வாழ்வின் யதார்த்தங்களிலிருந்து ஜெபங்களை இறைவன் பால் எழுப்ப வேண்டும். அதற்கான உதாரணம் இதோ இங்கே.
எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம்.
எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும்.
இயேசுவின் ஜெபங்கள் அனைத்தும் அவரது வாழ்க்கை சூழல்களிலிருந்து வந்தவை. அவை யதார்த்த வாழ்வின் பிரதிபலிப்புத்தான் என்பதற்கு இதோ உதாரணங்கள். மார்க்குனர் செய்தி 6:41.
அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார்.
அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலமுறை சொல்லுகின்ற இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்திலே, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், இவை எல்லாமே யதார்த்த வாழ்வினுடைய வெளிப்பாடுகள். இதைவிட யதார்த்தமான ஜெபத்தை யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? என் நண்பர்களே, இதுதான் ஜெபம் என்றால் நாம் தினமும் அதைத்தானே செய்கிறோம் என்று தோன்றுகின்றதா? நாம் செய்கிறோம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் திருப்பாடல் ஆசிரியருக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகின்றது. திருப்பாடல் ஆசிரியரை போன்றே நமக்கும் நம்முடைய வாழ்விலே பல்வேறு பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை, கஷ்டங்களை நமது அறிவு திறமையால் வென்றுவிட முடியும் என்று பல சமயங்களிலே நினைத்து விடுகிறோம். கடவுளை பற்றி அவ்வளவாக நினைப்பதில்லை. நம்மால் முடியாத நேரத்தில்தான் கடவுளே என்று விழுகிறோம். ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் எல்லாவற்றையுமே கடவுளிடம் கொண்டு வந்து விடுகின்றார். ஆசிரியரின் வார்த்தைகள், அவர் எழுதுகின்ற மனப்போக்கு என எல்லாமே தனக்கு இறைவன்தான் எல்லாம் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகின்றது.
ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். முதி நீதிக்கு ஏற்ப என்னை விடுவித்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் திருப்பாடல் ஆசிரியரை போல நமது முழு நம்பிக்கையுமே இறைவன் மேல் வைப்போம். ஆண்டவரே, நீரே என் கற்பாறை, என் கேடயம், என் கோட்டை, அரண்.
தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன்.
விவிலிய தேடல் திருப்பாடல் 31 நிகழ்ச்சி கேட்டீர்கள். இதனை எழுதி வழங்கியவர் அருள் திரு டாம்னிக் வின்சென்ட், கார்மேல் துறவு சபை. இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.